கைதரத்தனை யானை முகத்தனை இன்றின் இளம்பிறை போலும் ஏற்றான். நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை குன்றியில் வைத்தடி போற்றுகின்றேன். விழுக்கித் துணை திருமன் மரப்பாதங்கள் மெய்மைகுன்றா முழுக்கித் துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த வழிக்கித் துணை அவன் பன்னீர் தோளும் பயந்ததனை வழிக்கித் துணை வடிவேலன் செங்கோடன் மையூரமுமை விழிக்கேருண்டு அபிராமவல்லிக்கு வேதம் சொன்ன வழிக்கே வழிபட நெஞ்சுண்டு எமக்கு வழி கிடக்க வழிக்கே சுழன்று பாவங்களே செய்து வாழ்நரக குழிக்கே அழுந்தும் கைவரமோடு என்ன கூட்டு இனியும் எல்லாம் வந்த இறையருள். இந்த செவ்வாய்க்கிழமை அன்று வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் இறைவனை பற்றியும் இறை அடியார்களை பற்றியும் சிந்திப்பதற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கியிருக்கிறது. இந்த மிகப்பெரிய வாய்ப்பினை வழங்கிய இறையருளையும் குருவருளையும் மனமொழி மெய்களால் வணங்கி பொதுவாக செவ்வாய்க்கிழமை அன்று பிரதோஷம் என்று சொன்னால் ஒரு கூடுதல் மகிழ்ச்சி. மற்ற நாட்களில் நீங்கள் பிரதோஷம்னு சொன்னால் பிரதோஷம் சிவனுக்கு மட்டும் உயர்ந்த நாள் அப்படின்னு இருக்கும். இன்றைக்கு செவ்வாய்க்கிழமையாக இருப்பதின் காரணமாக அம்பிகைக்கு உகந்த நாள், விநாயகனுக்கு உகந்த நாள், முருகன் அதிபதி செவ்வாய்க்கு அதிபதியான தெய்வம், எனவே முருகனுக்கு உகந்த நாள், பிரதோஷம் சிவனுக்கும் உகந்த நாள், ஒரு சிவ குடும்பத்துக்கே உகந்த நாள். இன்றைக்கு நாம் சிவனை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆளுக்கு இல்லை, ஒரு குடும்பத்துக்கே உகந்த நாள் இந்த செவ்வாய்க்கிழமை. சிவ குடும்பம்னு சொல்லி முருகன் விநாயகர் பார்வதி பரமேஸ்வரனோடு இருக்கக்கூடிய ரிஷபாரூடராக இருக்கக்கூடிய வடிவத்தை வணங்குவது நம்முடைய சைவர்களின் மரபு. அந்த இனிய நாள் இந்த நாள். இன்னைக்கு வழிபாடு செய்தோம்னு சொன்னால் நமக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. செவ்வாய்னா நிலம் தொடர்பான பிரச்சனை ஏதாவது இருந்தால் அந்த பிரச்சனை தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமை என்று பிரதோஷம் வளர்ந்தால் வழிபாடு செய்ய வேண்டும். சார், ரத்தம் உயிரணுக்கள் செவ்வாயில் இந்த செவப்பு அணுக்கள் ரொம்ப குறைவாக இருக்குது சார், எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குது. செவ்வாய்க்கிழமை என்று மலரக்கூடிய பிரதோஷ தினத்தில் இறைவனாகிய சிவபெருமானை வழிபாடு செய்தீர்கள்னு சொன்னால் அந்த துன்பம் நீங்கிடும். இதெல்லாம் எனக்கு தெரியாது. பிரதோஷம் என்றைக்காக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி சுவாமி வந்துட்டு போன இடத்துல உட்காந்து நல்ல மூச்சை இழுத்து உள்வாங்கி வெளியே விட்டீங்கன்னா போதும், உடம்பு என்ன வியாதி இருந்தாலும் போயிடும். இப்போ நீங்கள் எந்த காற்று தெரியுமா சுவாசிச்சுட்டு இருந்தீங்க, காற்று வந்து தழுவு. எந்த காற்று தெரியுமா சுவாசிச்சுட்டு இருந்தீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அம்மாவும் அப்பாவும் சுவாசித்த காற்றை நாம் இப்போ சுவாசிக்கிறோம். அதுக்கு நம்ம எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் இல்லை, எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கும். பல கோடி பிறவிகளில் செய்த தவத்தினுடைய பயனை இப்போ நாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அம்மாவும் அப்பாவும் சுவாசித்த காற்றை நாம் இப்போ சுவாசிக்கணும். சார், அது என்ன சார், அது வளர்ந்துட்டோம் இன்னுமா அம்மாவும் அப்பாவுமா அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் வளருங்க, எவ்வளோ வேணாலும் பணத்தை சேருங்க, ஆனால் உங்கள் அம்மாவினுடைய புடவை தலைப்புக்குன்னு ஒரு வாசம் இருக்கும், அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. நம்ம அம்மாவோட புடவை தலைப்பு வாசம் சார், அது நமக்கு அடுத்தவங்களுக்கு பார்த்தா அது நேரில் நாட்டமாக இருக்கும், ஆனால் குழந்தைக்கு அதுதான் வாசம். அதுபோல இந்த இடத்துல யார் எந்த சுவாசம் இருந்தாலும் சரி, எங்க அப்பா கபாலியும் எங்க அம்மா கற்பகமும் சுவாசிச்ச காற்றை இப்போ நானும் சுவாசிக்கிறேன், நம்பிக்கை வந்துடுச்சுன்னு வைங்க. மற்றவங்க காற்றை சுவாசிச்சாங்களா இல்லையாங்கிறத பத்தி நமக்கு கவலை கிடையாது, ஆனா நான் மூச்சை உள்ள இழுத்து வாங்குறேன், இது அப்பா அம்மா சுவாசிச்ச காற்று உள்ள இருக்கு, இது நல்லதை மட்டும்தான் பேசும், நல்லதை மட்டும்தான் தரும். சார், எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, யாரும் என்னை ஏமாத்துறாங்க, நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல, இதெல்லாம் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் செவ்வாய்க்கு உண்டு, செவ்வாய்க்கிழமை மறக்கக்கூடிய இந்த பிரதோஷ தினத்திற்கு உண்டு என்பதை சொல்லி இந்த செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்கிறவங்களுக்கே ஏதாவது திருமண தடைகள் அல்லது தோஷம் இருந்தால் அது நீங்கிடும். ஏன் பேர் பார்த்தீங்கன்னா, சார் ஒரே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த தகவலை சொல்லுவாங்க, வீடே ரொம்ப பிரச்சனையாக இருக்குது சார், ஒரே அல்லலாக இருக்குது, ஏண்டா வீட்டுக்கு போகிறோம்னு இருக்குது. அப்படி யாரும் கோயிலில் இருந்துட வேண்டாம், வீட்டுக்கு போனால் வேலை வந்துடும், வீட்டுக்கு போனால் பிரச்சனை வந்துடும்ங்கிறதுக்காக கோயிலில் இருந்தீங்கன்னா நீங்கள் பிரச்சனையை விட்டுட்டு வரலன்னு அர்த்தம். வீட்டுக்கு வரும்போது வீட்டிலேருந்து வரும்போது பிரச்சனையை எடுத்துக்கிட்டு வரணுமா? எங்கள் குருநாதர் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன், வீட்டிலேருந்து கிளம்பும் போது எல்லா பிரச்சனையும் வீட்டிலேருந்து எடுத்துக்கிட்டு வரணுமா? கோயிலேருந்து போகிறச்சே என்ன பண்ணணும், எல்லா பிரச்சனையும் சுவாமிகிட்ட கொடுத்துட்டு போயிடணும். அப்போ இப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்த பிரச்சனையை என்ன பண்ண போகிறீங்க, இங்கேயே விட்டுட்டு போக போகிறீங்க, சுவாமி கபாலிகிட்ட கொடுத்துட போகிறீங்க. அவர் என்ன பண்ண போகிறாரு, அந்த பிரச்சனையை நல்லதாக மாற்றி உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுருவார். நீங்கள் போகிறச்சே அங்கே அது உங்களை வரவேற்கும், வாங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துருச்சு, மகிழ்ச்சியாக இருக்கும் வாங்க அப்படின்னு உங்களை வரவேற்கும். இப்போ யாரோட சண்டை போட்டு வந்துட்டேன், தெரியாதனமா போட்டுட்டு வந்துட்டேன், இங்கே நான் வந்து சொல்லிட்டேன் கபாலிட்டேன் அந்த பிரச்சனையை நான் இங்கே வச்சிட்டேன் அப்படின்னு வீட்டுக்கு போகும்போது அவர் வந்து நிற்பார், ஐயா மன்னிச்சிருங்க அப்படிப்பாரு, ஐயா நான் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயாராக இல்லை ஐயா, நீங்கள் என்ன மன்னிங்க அப்படின்னு நாம் பரஸ்பரம் விட்டு கொடுத்தோம்னு சொன்னோன்னு வைங்களேன், விட்டு கொடுத்தவங்க கிட்டு போனதே கிடையாது.
விட்டுக் கொடுக்கிறவங்க கெட்டு போனதே கிடையாது.
நீதி வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள், நியாயம் கிடைக்க வேண்டும். பல வழக்குகள் சார் மேல மேல வந்துகிட்டே இருக்குது, மோதிக்கிட்டே இருக்குது. அல்லல், இந்த பதிகத்தை படித்தால் இது சப்த விடங்க தலங்களும் ஒன்று. திருவாரூருக்கு தெற்கே 12 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தலம் திருக்காரா என்று பேரு. எல்லாம் கொஞ்சம் இப்போ மறுபடி திருக்காரவாசல் திருக்காரவாசல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. தெற்கே 12 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய தலம். சுவாமி பேரே அற்புதமான பேரு. அருள்மிகு கைலாய நாயகி உடனாய அருள்மிகு கண்ணாயிர நாதர். ஏன்னா நம்ம நிரம்ப நேரங்களில் கேட்போம் சுவாமி கிட்ட, உனக்கு கண் இருக்கு அப்படின்னு நாம சுவாமி கிட்ட கேட்போம். அது இந்த சாமிக்கு கேட்டிருக்கு போல இருக்கு. என் பேரே கண்ணு ஆயிரம்னு வச்சிட்டு இருக்க. கண்ணாயிர நாதர் ரெண்டு கண்ணால பார்க்கல, நம்மளோட கஷ்டங்களை 1000 கண்களால பார்க்கிறாரு. சுவாமி ரெண்டு கண்ணால பார்த்தாலே நம்ம கஷ்டம் ஓடியே போயிடும். கண்ணாயிரநாதர் நம்ம கஷ்டங்களை பார்த்தா எப்படி இருக்கும்? இந்த வினாடி அது பஸ்பம் ஆயிடும். நம்மளோட கஷ்டம்லாம் இந்த வினாடி போயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. இது முடிச்சுட்டு போகும்போது சார் எனக்கு ஒரே கஷ்டம் சார் அப்படின்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் இங்க விட்டாச்சு. இப்போ இந்த செல்போன் இருக்கு, வேணாம் இதை நான் விட்டுட்டு போக முடியாது. என்ன ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த செல்போனை நான் இங்க விட்டுட்டு போயிட்டேன்னு வைங்க, கோயில்ல எனக்கு இப்ப கிடைக்குது. நான் விட்டுட்டு போனால் உடனே வந்து ஐயா நீங்கள் விட்டுட்டு போயிட்டீங்க இந்த போன வாரம் பேக்கையே விட்டுட்டு போனப்போ எடுத்து கொடுத்துட்டாங்க, நான் என் பர்ஸை விட்டுட்டு போயிட்டேன். அவன் வந்து 4 டப்பில் கூட போல ஒரு அம்மா கொண்டு இருந்தாங்க ஐயா அவங்க பர்ஸ் அப்படின்னு கையில் கொடுத்துட்டாங்க. நான் நினச்சேன் கோயிலுக்கு நம்ம எதையாவது விட்டுட்டு போகணும்னு நினச்சா கூட விட முடியாது போல இருக்கு, இனிமேல் எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த கண்ணுக்கு தெரியாத பாவம் இல்லையா, சூக்ஷ்மமான ஒரு அதை விட்டுட்டு போயிட்டான். வரைச்சி எடுத்துட்டு வரேன், மனசு நிறைய ஒரே கவலை ஒரே துன்பம், இதெல்லாம் எடுத்துட்டு வந்து என்ன பண்ண முடியும்? வேற யாரையாவது வந்துட்டேன் என் கவலையை கொஞ்சம் வாங்கிக்கிறியா? வாங்கிப்பாங்களா? சந்தோஷத்தை வேணா வாங்கிப்பாங்க, பிரசாதத்தை வாங்கிப்பாங்க, பிரச்சனையை யாராவது வாங்கிப்பாங்களா? புத்தரும் வாங்கிக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒரு அம்மா கேட்டாங்க, சந்தனத்தில் சிவலிங்கம் ஜெயிச்சு ஒருத்தவங்க கொடுத்துட்டாங்க, இப்படி கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, டக்கு டக்குனு கையில் வச்சுட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா என்ன கேட்டாங்க, சார் சந்தோஷ வழிபாடு செஞ்சுட்டே இருந்தேன், டக்குனு கையில் கொண்டு வந்து சந்தன லிங்கத்தை வச்சுட்டு போயிட்டாங்க, இது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னாங்க. நான் லிங்கம் தானுங்க, லிங்கம் தானே, நாம வழிபடுறதே யாரோ ஒருத்தரும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ரெண்டாவது இதை முதல்ல புரிஞ்சுக்கணும், ஏதாவது தானம் கொடுக்க சொல்லிட்டாங்க, அதை கொடுக்க சொல்லிட்டாங்க, இதை கொடுக்க சொல்லிட்டாங்கன்னா உங்கள் பிரச்சனை மற்றவங்களுக்கு போகணும்னு நினச்சிட்டு கொடுக்காதீங்க. யாருக்குமே இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு கொடுத்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை தீர்ந்து கொடுக்க விளங்குதா? என் பையன் படிக்கமானேங்கிறான்னு நான் யாருக்கெல்லாம் பென்ஷன் புக் வாங்கி தரணும்? என் பையன் நல்லா படிக்கணும், இவன் படித்தா என்ன படிக்கலன்னா என்னென்ன கொடுக்கக்கூடாது? என் பையன் தான் படிக்கல, இவனாலும் நல்லா படிக்கட்டும்னு நினச்சி நான் வாங்கி கொடுத்தா என் பையன் ஒழுங்காக படிச்சு. என்னுடைய பெண்ணுக்கு தான் திருமணம் நடக்கல, நான் இன்னொரு பெண்ணுக்கு தாலி வாங்கி கொடுத்து என் பெண்ணுக்கு தான் திருமணம் நடக்கல, இந்த பெண்ணாவது நல்லா நடந்து நல்லா சௌக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்து கொடுத்தா எங்கள் வீட்டில் தானாக நடந்தோம். நம்மளுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா, நமக்கு வந்த பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குதான்னு நமக்கு ஒரு ஆசை. நீ அப்படிங்க வெளி கொடுத்து ஏன்னா இதை எங்கே பார்க்கணும் தெரியுங்களா, பெரிய பெரிய கோயிலில் திருமணம் நடக்கணுங்கிற பிரார்த்தனை உள்ள தலங்களில் போனீங்கன்னா அங்கே அவருக்கு பாருங்க 35 வயசுக்கும் கல்யாணம் ஆகலை, இவருக்கு 40 வயசுக்கும் கல்யாணம் ஆகலை. நம்மளை விட வயசானவங்களாம் உலகத்தில் இருக்கிறாங்க, ஒரு சந்தோஷப்பட்டுக்கிறாங்க. அப்படி பட்டுக்க கூடாது. ஏன்னா என்னுடைய நண்பர் ஒருவர் சொன்னார், நான் போய் சுவாமிகிட்ட எதிரிமா ப்ரேயர் பண்ணுவேன், உன்னை தேடி வரவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்துரு, எனக்கு நீ கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ப்ரேயரை வைப்பேன் அப்படின்னு. உன்னை தேடி வரவங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை கொடுத்துரு, எனக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல கொடுக்கலைனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சங்கல்பத்தை பண்ணாராம். காலம் ஓடிச்சு, அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி கிடச்சி. ஒரு 10-12 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவ்வளோ மகிழ்ச்சி. நான் கேட்டேன், நீங்கள் என்ன சுவாமிகிட்ட ப்ரேயர் பண்ணீங்க அப்படின்னு நான் அவரை கேட்டேன். அவர்கிட்ட நான் இதான் சார் கேட்பேன், போதும் எனக்கு செஞ்சாலும் பரவாயில்ல செய்யலைனாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட வந்து கேட்குறவங்களுக்கும் கொடுத்துரு. நம்ம வீட்டிலே ஒரு பையன் வந்து, அப்பா இது அண்ணனுக்கு கொடுத்துருவோம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகிடும்? தம்பிக்கு ஏதாவது ஒன்றை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று ஒரு ஆசை வந்துவிடும். அதே மனநிலை ஈஸ்வரத்தும் இருக்கான். அதனால் இந்த செவ்வாய்க்கிழமை மகரக்கூடிய பிரதோஷ தினத்தில் ஒரு சிவ குடும்பத்துக்கான தினம், இன்றைக்கு வழிபாடு செய்கிறோம். நம்முடைய இல்லங்களில் எல்லா விதமான மங்களங்களையும் செல்வங்களையும் நிறைக்கக்கூடிய அருள்மிகு கைலாய நாயகி உடனாய அருள்மிகு கண்ணாயிரநாதன் உரையும் திருக்காராயில் என்கின்ற தலம் சப்த விடங்க தலங்களில் ஒன்று. சப்த விடங்க தலங்கள்லாம் தெரியும், ஏற்கனவே நம்ம திருவாரூரை பற்றி பேசும்போது சொல்லியிருப்பேன், இருந்தாலும் இன்னும் ஒரே ஒரு முறை சொல்லிடுறேன். முசுகுந்த சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் இந்திர லோகத்தை வெற்றி கொண்டு, இந்திரனை வெற்றி கொண்டு இந்திர லோகத்தை கைப்பற்ற போகும்போது உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். எதை வேணாலும் கேளு நான் உனக்கு தந்துடுறேன், என்கிட்ட இருக்கிறது எதை வேணாலும் கேளு நான் தந்துடுறேன். வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக கொடுக்கணும், என்கிட்ட இருக்கிறதுல எதை வேணாலும் கேளு நான் தந்துடுறேன். முசுகுந்த சக்கரவர்த்தி ரொம்ப அழகாக கேட்டார்,
நீ பூஜை பண்ற சிவலிங்கத்தை எனக்கு கொடுத்துடு. ஆஹா, என்ன இந்த ஆள் அடிமடியில கைய வச்சுட்டான், பூஜை பண்ற சிவலிங்கத்தை எப்படி கொடுக்க முடியும்? இந்த ஆத்மார்த்த மூர்த்தி இருக்க அதை இன்னொருவற்ற கொடுக்க முடியாது. மிகப்பெரிய தபஸ்ல இருக்கிறவங்க, யோகத்துல இருக்கிறவங்க, ஞானியாக இருக்கின்றவர்கள் உடல் நலமே இல்லை என்றாலும் கூட அந்த ஆத்மார்த்த பூஜையை தானே செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். நான் அதை இப்ப பார்த்தேங்கிறத விட கேள்விப்பட்டேன். தர்மபுரம் ஐயா அவங்க உடம்பு சரியில்லை, அதனாலும் ஆத்மார்த்த பூஜையை நான் தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க. மருத்துவர்கள் எல்லாம் விசேஷ அனுமதி கொடுத்து அந்த பூஜை அவர்கள் ஆத்மார்த்த பூஜையை அவர்களுடைய பூஜையை அவர்களே செய்ய முடியும். ஒரு அழகான ஒரு விளக்கம் சொன்னாங்க எங்க ஐயா. நான் கேட்டேன், உடல் நல் நலிந்தாக்கில்லை நாளும் கிழமையும் சொல்லுது, ஆனா அவங்கவுங்க பூசையை அவங்கவுங்க தான் செய்யணும்னு ஆத்மார்த்த பூசையை அவங்களே செய்யறாங்களே அப்படின்னு எங்க ஐயா கேட்டுட்டு, நலிந்தாக்கில்லை நாளும் கிழமையும் சரி, உடல் நலம் இல்லை, உன் வாயை யாரா கழுவுவான்னு, நீ சாப்பிட்ட உன் கையை யாரா கழுவா அப்படின்னு எங்க ஐயா. ஆமா, நான் சாப்பிட்ட வாயை நான் தான் கழுவணும், என் கையை நான் தான் கழுவணும், அது போல என்னுடைய ஆத்மார்த்த பூசையை நான் தான் செய்ய வேண்டும், இன்னொருவரை வைத்து செய்ய முடியாது. பூசையை நீ பண்ணிருக்கியா, கடைசியில கற்பூரம் காரத்துக்கு நான் வரேன்னு சொல்றது இல்லை வழக்கம். நீதான் பவுல் தான் வந்துருச்சு உட்கார்ந்த இடத்துலயே கை கழுவுறதுக்கு. அதனாலதான் எல்லாம் உட்டி விட்டா உருடுற மாதிரியே இருக்குது உடம்பு, கரவு செலவா யாருக்குமே இல்லை. எங்க ஐயா ரொம்ப திட்டுவாரு, உட்கார்ந்த இடத்துல கை கழுவா, நான் இன்னும் அந்த அளவுக்கு வசதியானவனா வரலடா, நான் வந்து கை கழுவிட்டேன் பாரு, பெரிய விடுதிக்கே போனாலும் அப்படிதான் செய்வார். இந்த கண்ணாயிரநாத தலம் அங்க கடுக்காய் பிள்ளையார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அவன் யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் கடுக்கா கொடுத்து போயிடுவான் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. கடுக்கா கொடுக்கறது கடுக்கா கொடுக்கறதுனா இது ஏமாத்துறதுன்னு வந்துடுச்சு. ஆனா காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு, மாலை கடுக்காய் மண்டலம் உண்போர் கோலை வீசி குலாவி நடப்பரே. பழைய சித்தர் பாடல், காலை இஞ்சி கடும்பகல் சுக்கு மாலை கடுக்காய் மண்டலம் உண்போர். இத கண்டானா எல்லா விதமானத்தையும் உள்ள தள்ளுறோம்ல, காலையிலேருந்து என்னென்னத்தையோ தின்னு வைக்கிறோம். நல்லா இருந்தா யாருக்கு வேணும் யாருக்கு வேண்டாம், யார் சாப்பிட்டா எதுவும் எனக்கு தெரியாது, எனக்கு பிடிச்சிருக்குது நான் போட்டுக்கிட்டேன், வேணும் முன்னாலே சொல்லிருக்க வேண்டியதுதானே. இதுக்கு அப்புறம் வேற ஒரு பேச்சு, அதை விட சாப்பிட்டதுக்கு அப்புறம் நல்லா இருக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஆஹா நீங்க என்ன சாப்பிடலையா, கொஞ்சம் முன்னாலே சொல்லியிருந்தா உங்களுக்கும் வச்சிருப்பேனே, ரொம்ப நல்லா இருந்துச்சு, இதை வேற அவரை சூழ்நிலை உள்ளது. எதுக்கு இப்படி உள்ள தள்ளுற உணவை இந்த உடம்புக்குள்ள எங்கேயும் சிக்காம வெயில தள்ளுறதுக்கு கடுக்காய் உதவி செய்யும். எங்கேயும் சிக்காம ரெண்டு விஷயம், உணவு சிக்கிக்கிச்சுன்னு வைங்க, நடிகர்கள் எல்லாம் சொல்ற மாதிரி பாடி பல்க் ஆகும், நம்ம தாட்டு சிக்கிக்கிச்சுன்னு வைங்க அவ்வளவுதான், பல்காலாம் ஆகாது பஸ்பம் ஆயிடும், உடம்பு குண்டடிக்காது பஸ்பம் ஆயிடும் உடம்பு. அதனால சில பேர் உட்கார்ந்துட்டு போன இடத்த பார்த்தீங்கன்னா சுடும், அந்த வைப்ரேஷனே ரொம்ப மோசமான வைப்ரேஷன். நீங்க உட்கார்ந்துட்டு போனதுக்கு அப்புறம் நீங்களே உங்க கையை வச்சு பாருங்க, உங்களுக்கே சுட்டுச்சுன்னா நாம மனசு வழியா சரியா இல்லைன்னு பொருள். மனசு இல்லை யாரு நம்மளா என்ன, எது நடக்குமோ அதான் நடக்க போகுது, நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதான் நடக்க போகுது. நம்மள ரெண்டு பேர் திட்டணும்னு இருக்கு திட்டுறான், ரெண்டு பேர் பாராட்டணும்னு இருக்கு பாராட்டுறான், அவ்வளவுதானே. அப்படி எடுத்துக்கிட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க உட்கார்ந்த இடம் சுகா, உடம்பு சுக ஆரம்பிச்சுதான் ஏதோ வியாதி ஆரம்பிக்குதுன்னு பொருள். இந்த கண்காய கண்கா கொடுக்கறதுன்னா வேற ஒன்றும் இல்லை, இழைச்சி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க, கொஞ்சமா கொடுக்கணும், கொஞ்சமா எடுத்துக்கணும், கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இந்த கடுக்காய இந்த ஊர்ல ஒரு பிள்ளையாரா வச்சுக்கிறாங்க, கடுக்காய் பிள்ளையார்னு பேரு. திருக்காராயில முன்னெல்லாம் ஜாதிக்காயை எடுத்துட்டு வந்தோம்னா அதுக்கு வரி கட்டணும், சுங்கம் கட்டி தான் அதை எடுத்துக்கிட்டு வரணும் பழைய காலத்துல. அப்படி ஜாதிக்காய் மூட்டையை எடுத்துக்கிட்டு வந்த ஒரு வியாபாரியை பிடிச்சி மடக்கி, என்ன இது மூட்டையில அப்படின்னு அந்த ஆளுக்கு அழகா கடுக்கா கொடுத்துட்டாங்க. இது கடுக்காயா அப்படின்னா, கடுக்காயா சரி, அப்ப போ அண்ணன் போய் பிரிச்சு பாக்குறான், அத்தனையும் கடுக்காயாவே இருக்குது, அத்தனையும் கடுக்காயாவே இருக்குது. அடாடா இனி அது இவ்வளவு கடுக்காயாயிடுச்சுன்னு ஓடி வந்து பிள்ளையார் கிட்ட வணங்குறான். அவ்வளவும் ஜாதிக்காயா மாறுதுன்னு தகவல் சொல்றாங்க. இது என்ன ஒரு ஒப்பந்தம் தெரியுங்களா, பிரத்யார்த்தம் நாம என்ன சொல்றோமோ அது நமக்கு வந்துடும். அதனால எங்க ஐயா சொல்றபடி வாழ்த்துங்க, யாரையாவது யாரையாவது திட்டணும், போ உங்க வீட்டை தங்கமா இருக்கணும் அப்படி திட்டுங்க, நல்ல வீடு வாசலோட சௌக்கியமா இருக்கும் அப்படி சொல்லுங்க. யார் மேலயா கோபம்? நல்லா நல்லா பேரம்பேத்திகளோட சந்தோஷமா இருக்கு. கோபம் வாழ்த்துங்க, அளவுக்கு அதிகமான கோபம் வரைச்சே கூட வாழ்த்துங்க. சுவாமி கிட்ட வந்து தண்டிக்கணும்னு கேட்காதீங்க. பகையா என்னுடைய எதிரி அழியணும் எது இல்ல, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கும், அவன் நல்லா இருக்கும். ரெண்டு விஷயம், அவன் நல்லா இருந்தா நம்ம மேல விழுந்து புரிஞ்சாம போய் சேருவான், அது ஒண்ணு. அவன் நல்லா இருக்க நமக்கு பிரச்சனை இல்லை, அவன் நல்லா இல்லைனாலும் நம்மள நோண்ட ஆரம்பிப்பான். அவனுக்கு எல்லாம் உணவு எல்லாம் கிடைச்சிருச்சுன்னு வைங்க, நம்மள ஒண்ணும் செய்ய மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருப்பான். அவனுக்கு இன்னும் இன்னும் செல்வம் வந்து, அவனுக்கு இன்னும் வேலை அதிகமாகி, அவன் இன்னும் இன்னும் உழையறதான்னு வைங்க, நம்மள எங்க பார்க்க போறான்? நம்ம இறைவனை அழகா வசதியா கும்பிட்டுக்கிட்டு இப்படி அழகா இந்த பிறப்பை ஓட்டிட்டதான். அதனால யாரும் பகைவர்கிட்ட வாழ்த்தணுமே தவிர வேற எதுவும் சாபமா கொடுக்காதீங்க. வாழ்த்த வாழ்த்த நாம வாழ்ந்துருவோம், வாழ்த்த வாழ்த்த நாம வாழ்ந்துருவோம். யார் வாழ்த்துவாங்க? வாழ்கின்றவர்கள் வாழ்த்துவார்கள். யார் வெய்வார்கள்? வீழ்கின்றவர்கள் வெய்வார்கள். நல்லா வாழணும்னு ஆசை இருக்கு, வாழ்த்துங்க. யாராவது வீழறான்னா அவன் பாத்தீங்கன்னா வயசுட்டு இருப்பான், எல்லாரையும் பாக்குறவங்கதான் வயசுட்டு இருப்பான், திட்டிட்டு இருப்பான். அவன் வீழ்ந்துட்டு இருப்பான், கீழே இறங்கிட்டு இருக்கிறான். நமக்கு கீழே இறங்க வேண்டாம், நமக்கு இன்னும் இன்னும் மேல ஏறணும். எந்த படியில ஏறணும்? திருக்கைலாயத்தை நோக்கி, இறைவனை நோக்கி, கபாலீஸ்வரனை நோக்கி, கற்பகத்தை நோக்கி நம்ம கிட்டக்க போகணும். சுவாமி யார் தெரியுமா கிட்டக வச்சுக்கிறாரு? யார் எல்லாரையும் வாழ்த்துறாரோ அவங்கள கிட்டக வச்சுக்கிறாரு. திருவாசகத்திலே என்ன தெரியுங்களா? முதலே வாழ்த்து தான், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. யாரெல்லாம் வாழ்த்துறாங்களோ அவங்களதான் சுவாமி தாங்கிட்ட வச்சுப்பாரு. அப்ப இனிமே நீங்க யாரையாவது திட்டணும்னா கூட வாழ்க வாழ்கன்னு திட்டுங்க. உங்களுக்கு எதிரியே இல்லாம இருப்பாங்க, பகையே இருக்காது, எந்த விதமான துன்பமும் வராது. எனக்கு தெரிஞ்ச நண்பர் இல்ல, ஒரு மாடு வளர்த்தாங்க, கோ சம்ரக்ஷணம் ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப உயர்ந்தது கோ சம்ரக்ஷணம். பசுவை காப்பாற்றி பசுவிற்போர் வாயுவை கொண்டு விட்டீங்கன்னா யாவர்க்குமா பசுவிற்போர் வாயுவை பாரு திருமூலம். அது முடிக்கும்போது சொல்லுவாரு, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்முறை தானே என்பர். எல்லாருக்கும் இனிய சொற்களை பேசுறதுதான் ரொம்ப சிறந்தது அப்படின்பாரு. பசுவுக்கு ஒரு குடி ஏதாவது ஒன்றை கொடுப்பது, பசுவை காப்பாற்றுவது ரொம்ப நல்லது. ஒரு மாடு வளர்த்தார், பக்கத்து வீட்டுல ஒரு கோடீஸ் வாங்கி அந்த தொங்கும் தோட்டம் அமைச்சிருந்தான், வேலி போட்டு அந்த வேலிக்கு மேல ஒரு நாப்பெல்லாம் சொருகி அதுல இருந்து ஒரு ஒயர் தொங்கி அதுல ஒரு பானைய வச்சு ஒரு குடுவைய வச்சு அதுல செடி எல்லாம் வச்சிருக்கிற மாதிரி வச்சிருக்கிறார். தொங்கும் தோட்டம் அமைச்சிருக்கிறார். இவர் டெய்லி காலையில தண்ணி விடுவாரு, அதுல ஒரு முளைச்சி வரக்கூடிய இந்த சின்ன சின்ன இலைகள் இருக்கு இல்லையா, இதை இந்த மாடு என்ன பண்ணும், எட்டி ரெண்டு வாய் சாப்பிடும். உடனே அவர் கத்துவாரு, ஓ நான் மாடு வளர்க்கு, நீ மாடு வளர்க்க உங்க வீட்டுல புல்லு போடணும், எங்க வீட்டுல முளைக்கிற செடி எல்லாம் தூங்குது, அது ஒழுங்கா கட்டி போட்டு வளர்க்க மாட்டியா அப்படின்னு. இதை கேட்டு கேட்டு இவர் ரொம்ப வருத்தம். சரிங்கய்யா, இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேங்கயா, மாடை ஒழுங்கா கட்டி போட்டு வளர்க்குறேயா, மன்னிச்சு விடுங்கய்யா அப்படின்னு இந்த வாயில்லா ஜீவனுக்காக அவர் மன்னிப்பு கேட்டு வருகிறார். ஒரு நாள் என்ன நடந்துச்சு, அவர் வெளியூர் போகணும், அந்த வீட்டு அம்மா சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு இதே குழப்பா போச்சு, பக்கத்து வீட்டுக்காரத்தை திட்டு வாங்குறதே உங்களுக்கு குழப்பா போச்சு, ஒன்னு என்கிட்ட வாங்குறீங்க இல்ல பக்கத்து வீட்டுக்காரத்தை வாங்குறீங்க, ரெண்டு பேரில் யாரையா ஒருத்தர் திட்டு வாங்குறதே உங்க வேலையா போச்சு. மாட்டை தயவு செய்து எல்லா மாட்டையும் பிடிச்சி கட்டுங்க, கட்டிட்டு அந்த மாடு எங்கேயும் போகாது, இனிமே அது நடந்து போக முடியாதுன்ற அளவுக்கு எல்லாம் புல்லெல்லாம் போட்டுட்டு வாங்க நம்ம ஊருக்கு போகலாம், காலையில் போயிட்டு சாயங்காலம் வாங்க அவ்வளோதானே. சரி போயாச்சு. இந்த ஆள் என்ன பண்ணிட்டாரு, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி இருந்தது, மாட்டெல்லாம் இறுக்கி கட்டினவருக்கு கண்ணுக்குட்டியை கட்ட மனசு இல்லை. சரி இது கண்ணுக்குடி எங்க மேல ஏரியா தின்ன போகுது அப்படின்னு சொல்லி கண்ணுக்குடிய கட்டாம அப்படியே விட்டுட்டு மாட்டை மட்டும் பிடிச்சி நல்லா இறுக்கி கட்டிட்டு இவர் ஊருக்கு மனைவியோட போயாச்சு. மனைவி ஏறும்போது வேற கேட்குறாங்க, வண்டியில சாயங்காலம் தான் வரப்போறோம், மத்தியானத்துக்கு நான் கட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன், நீங்க மாட்டை நல்லா கட்டிக்கிட்டீங்களே, பக்கத்து கூட்டுக்காரத்தை வந்து நம்ம சாமியை கூப்பிட்டு வந்து பக்கத்து கூட்டுக்காரத்தை திட்டு வாங்க முடியாது, சாமியை கூப்பிட்டு வந்தா ஏதாவது நல்லது நடக்கணும், வந்த உடனே என்னையா மாடு வளர்த்துருக்கேன் திட்டுவார், வேணாம் நமக்கு எல்லாம் கட்டிட்டேம்மா வா போலாம் அப்படின்னு தரிசனத்துக்காக போறாங்க. சாமி கோயிலாம் முடிச்சுட்டு ரொம்ப மகிழ்ச்சியா வந்தா கண்ணுக்குடி அதுக்குள்ள என்ன பண்ணிடுச்சு, பக்கத்து வீட்டுல இருந்த படி மேல ஏறி காலை வச்சு ஜம்ப் பண்ணி பக்கத்து வீட்டுல இருந்து தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு நாலஞ்சு செடி கொடியோடைய அந்த மண் குடுவை இருக்குல்ல அதெல்லாம் உடைச்சிருச்சு. சாதாரணமா ரெண்டு இலைய பறிச்சாலே நம்ம ஆளுக்கு கோபம் வரும், அதுல ரெண்டு மூணு குடுவை எல்லாம் உடைச்சிருச்சு. இருந்தால் என்ன பண்ணார், அந்த கண்ணுக்குடியை பிடிச்சி கட்டிவிட்டார். கட்டிவிட்டு இவர் சாயங்காலம் வந்து பார்க்குறாரு, கண்ணுக்குட்டியை காணும், அந்த அம்மா சொல்லுது, நான் என்ன சொன்னேன் உங்களை மாட்டை கட்டுங்கன்னு சொன்னல, ஆனா மாட்டெல்லாம் கட்டிட்டேமா, கண்ணு குட்டியே கட்டல, குழந்தையா இருந்துச்சு, பாவம்னு விட்டேன். நிச்சயமா அது பக்கத்து வீட்டுலதான் இருக்கு, பக்கத்து வீட்டுல கேட்போம். இப்ப போய் கேட்க வேணாம், ராவ நேரமா இருக்குது, நம்ம காலையில கேட்போம் அப்படின்னு தூங்காமலே இந்த ஆள் மூச்சுக்கிட்டே இருக்காரு. ரெண்டரை, மூன்றரை, நாலரை, அஞ்சரை ஆகுது, பக்கத்து வீட்டுல லைட் எரியுது. அப்பா எழுந்துட்டாரு, தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் கோவம் பண்ணலாம், எழுந்துட்டாரு, கிடுகிடுன்னு பக்கத்துல போய், ஐயா கண்ணுக்குட்டி, எங்க வீட்டு கண்ணுக்குட்டி, யோ உனக்கு ஒரு நிமிஷம் சொல்லாம் புரியாதியா, உனக்கு எல்லாம் சொல்ற விதமா சொல்லணும், நான் காட்டுறாரு அப்படின்னு எல்லா ஊர் மக்களும் திரண்டு நிக்கிறச்சு, அந்த பச்சை கண்ணுக்குட்டி என்ன பாவம் பண்ணிச்சு, அது மேல ஏறினதுனால அத ஊர் மக்கள்லாம் பார்க்க அதோட தோலை கைட்டி எடுத்துட்டாரு. 6 மணி நேரத்துல அந்த மாடு இறந்து போயிடும், அதுவும் கன்று 6 மணி நேரம் கூட தாங்காது. இவர் இந்த அழுகிற, ஐயா என் குழந்தை மாதிரியாது, அதை பண்ணாதீங்கய்யா, என்னைய வேணா தண்டிங்கய்யா, அழுகுறாரு. உலகெல்லாம் இப்படி கொடுத்தாலும் நீ புத்தி வரும். இந்த மாதிரி சில பேர் ரொம்ப நியாயம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கோம், நாம நியாயம்லாம் பண்ண வேண்டாம், அதை சுவாமி பண்ணுவாரு. நாம நியாயத்துக்கெல்லாம் ஃபைட் பண்ணவே வேணாம், சுவாமி பண்ணுவார், பண்ண வேண்டிய விதமா பண்ணுவார். முடிச்ச உடனே அப்படியே கீழே போயிட்ட கண்ணுக்குட்டி இறந்து போச்சு, தோலை கீழே போட்டு அவர் போயிட்டாரு. காலம் உண்டுவுது, ஒரு 20 ஆண்டுகள் ஆகுது. அவங்க வீட்டில் பையன் இருந்தான், இந்த பக்கத்து வீட்டு செல்வந்தர் வீட்டில். அந்த பையனுக்கு திருமணம் நடக்குது, அந்த பையனுக்கு திருமணம் நடக்கிறச்சு, அவரு பக்கத்து வீடு. ஐயா நான் நீங்கள் கண்ணுக்குட்டியினுடைய தோலை உரிச்சதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க, என் பையனுக்கு திருமணம் நடக்குது, நீங்க வந்து வாழ்த்தணும், மனசார வாழ்த்தணும், வாயார வாழ்த்தணும், வாழ்த்தினாதான் நல்லா இருப்பாங்க பசங்க. அதுக்கு என்னங்க நான் வந்துடுறேன், அன்னைக்கு இருந்துச்சு கவலை, எப்போதும் போனதையே நினைச்சுட்டா இருப்போம், போனதையே நினைச்சுட்டு இருக்கிறது வாழ்க்கை இல்லை, அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், அதுக்கு போய் என்ன பண்ண முடியும் அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டு நான் வாழ்க்க வரையினாரு. கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்குது, தெருவு அடைச்சு பந்தல் போட்டு நடக்குது. எனக்கு அதுக்குள்ள ஒரு அவசரம் கொடுக்க, நான் எனக்கு முன்னாள் இந்த கதையை சொல்லிக்கிட்டே இருக்காரு. நான் கேட்டேன், சாமி கட்டதை செஞ்சா கட்டதுல வரும், இவனுக்கு எப்படி இப்படி நடந்துட்டு இருந்தேன், அதாண்டா நீ அவசர கொடுக்குறது கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு. சுவாமி செஞ்சவனுக்கே வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் தப்பு செஞ்சா எனக்கே தரணுங்கிற அவசியம் இல்லை, வேற யாருக்கு வேணாலும் தருவாரு, அதை கண்ணு முன்னால காட்டுவார். திருவடைச்சு பந்தல் திருமணம் அழகாக நடக்குது. திருமணம் ஆகி வந்தவங்க 1 மாசம் எங்கேயோ வெளியூர் போயிட்டாங்க, கடல் கடந்து போய் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வந்தாங்க. காலம் உருளுது, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. எப்படி பிறந்துச்சுன்னா, கண்ணுக்குட்டியினுடைய கால்லாம் ஒட்டி இருக்கும்ல விரல்லாம், அது போல குழந்தை பிறந்துச்சான். அது மட்டும் இல்லை, மேல்தோல் இல்லாமல் பிறந்துச்சான், மேல்தோல் இல்லாமல் பிறந்துச்சான். மருத்துவர் சொல்கிறாரா, இன்னும் 6 மணி நேரம் இந்த குழந்தை உயிரோடு இருக்கும், பார்த்துக்கிட்டுங்க. யாருக்கு வச்சுது, அடுத்த அடுத்த தலைமுறையில் கொண்டு வந்து சேர்த்து விடுவோம். நீதி தவறி நாம ஜெயிச்சுட்டோம் மட்டும் நினைச்சிடாதீங்க, நீதி தவறி ஒன்றை பெற்று விடலாம்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அடிக்கடி சொல்லுவாரு, குறுக்கு வழி எல்லாமே நேர் வழியை காட்டிலும் ரொம்ப தூரமானது, எந்த குறுக்கு வழியும் நேரான வழியை காட்டிலும் ரொம்ப தூரமானது, அதனால எந்த குறுக்கு வழியும் கிடையாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான், நேரான வழி சரணாகுது. ஐயா நான் விழுந்துருந்தேன், என்னை காப்பாத்தின, நேர் வழியில இருக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னை நல்ல வழியில அழைச்சிக்கிட்டு போ, தப்பு செய்ய நான் விரும்பலை, தப்பு செய்ய விரும்பலை, அடுத்தவர்களுடைய பணத்திற்கு பொருளுக்கு புகழுக்கு ஆசைப்படலை, நேரான வழியில போகணும்னு ஆசைப்படுறேன். அப்படி ஆசைப்பட்டு கேட்டோம்னா நமக்கு சுவாமி கொடுத்துருவாரு, அருள்மிகு கைலாய நாயகி உடனாய, அருள்மிகு கண்ணாயர்நாதன் உடையும் திருக்காராயும். அங்க கடுக்காய் பிள்ளையார், நீதி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த பிள்ளையார கடுக்காய் பிள்ளையார மனசுல நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீதி கிடைச்சு, அதுக்கப்புறமா போய் தரிசனம் பண்ணிக்கலாம். சொல்லி வச்சிருவோமே செவ்வாய்க்கிழமை, சொல்லி வச்சிருவோம், பிள்ளையார் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு, பிரதோஷ தினம் வேற, சொல்லி வச்சிருவோம், ஐயா எனக்கு நீதி கிடைக்கணும், எது சரியோ அதை நடத்தணும், எது நடந்தா நமக்கு நல்லதோ அது நடக்கட்டும், தெரியாது நமக்கு எது நடந்தா நமக்கு நல்லதோ அது நடக்கட்டும்ங்கிற பட்சத்து இந்த பதிகத்தை படித்தா குற்றங்கள் ஏதாவது நம்மகிட்ட இருந்தால் அது தீர்ந்து போயிடும். நம்மகிட்ட ஒரு குற்றம் இருக்குது, சும்மா கிடைக்காதுங்க தண்டனையெல்லாம், சும்மா கிடைக்காது, ஏதாவது குற்றம் இருந்தால் தான் தண்டிக்கப்படும். கொஞ்சம் போல இருக்கும், வேணா அளவு வித்தியாசமாக இருக்கும், ஏதாவது குற்றம் இருந்தால்தான் தண்டனை கிடைக்கும், குற்றங்கள் தீர்ந்து போகும், அந்த குற்றங்களின் வழியாக பெறப்பட்ட துன்பங்கள் தீர்ந்து போகும், விதி மாறும். எனக்கு இதுலதான் இந்த பாட்டுல ரொம்ப பிடிச்ச விஷயமே என்னன்னா, விதி மாறாது விதி மாறாதுன்னு சொல்லிக்கிட்டு வரவங்க ஞான சம்பந்தன் இந்த பாட்டுல மட்டும் விதி மாறிடுவியா அப்படின்ற வானுலகை ஆளலாம் அப்படின்னு முடிவுல சொல்றாரு திருக்கடை காப்புல. ஆஹா, விதி மாறும்னா ரொம்ப நல்ல பாடல், அதை படிப்போம். ஏன்னா இதுவரைக்கும் இருக்கிற விதி நமக்கு நல்லா தெரியுது, நல்லாவே தெரியுது. சில பேர் சிரிக்கலாம், நம்மளை பார்த்து என்னைய பார்த்து எத்தனை பேர் சிரிப்பா சிரிக்கிறாங்க எனக்கு மட்டும்தானே தெரியும். நல்லா வேணுயா எனக்கு, நல்லா வேணும் சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, இன்னதான் கால் தடுக்கிட்டாலே எனக்கு வேணுயா அப்படின்னு பாக்கல இல்லையா. யாராவது ஒரு அலுவலர் கூப்பிட்டு ரெண்டு கடிந்த சொல்லி சொல்லிட்டா எனக்கு வேணும், நல்லா வேணும். அன்னைக்கு ஒண்ணும் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு படி ஏறும் போதே ஒரு பணி தடுக்கிடுச்சு, கீழே விழ போறேன், நான் நல்ல வேலை மாடிப்படியே பிடிச்சிட்டேன். பின்னாலேயே வந்துட்டு இருந்த இவங்க 25 பசங்க நல்ல கொல்லு சிரிச்சாங்க. இதுக்கு நல்லா வேணுண்டா, எப்ப பார்த்தாலும் படி எழுது படி எழுதுனாரு, சாமிக்கு தாங்கல ஒரு போட்டு போட்டாரு அப்படின்றான். நம்ம என்னுடைய வேலையா நான் சொன்னேன், நீ படி நீ எழுது, அதுபோல நம்முடைய வாழ்க்கையை நாம தான் வாழணும். நமக்கு ஒரு துன்பம்னு சொன்னா ஊர் கெக்கிளி கூட்டி சிரிட்டு நல்லா வேணும்னு சொல்றவங்க தான் நிறைய பேர். என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம துன்பத்தெல்லாம் யாருக்காவது சொன்னா ஏதாவது ஒரு தீர்வு கிடைச்சிடும்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய துன்பத்தை பரத்தி அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்டயுமே சொல்லாதீங்க உங்க துன்பத்தை, யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. ஏன் தெரியுங்களா, வாலிக்கு சொல்லலாம், கபாலிக்கு சொல்லலாம், சொல்ல கூட தேவையில்லை, நின்னாலே போதும் தீர்ந்துடும். 90 பேருக்கு உங்களுக்கு நல்லா வேணும்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க, உங்க துன்பத்தை கண்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க. எங்க வீட்டுக்காரங்க திட்டினாங்க, ஆமா இவ என்கிட்டயே இந்த முறை முறைக்கிறா, அவங்ககிட்ட என்ன முறைச்சாலும் அவன் நல்லா திருப்பி கொடுத்துட்டாங்க, எங்க வீட்டு அம்மா என்ன திட்டுறாங்க, இந்த ஆளுக்கு வேணுண்டா அப்படின்னு. அதனால யார்கிட்டயும் போய் சொல்லாதீங்க, துன்பத்தை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். 90 பேருக்கு நாம துன்பப்படுறது மகிழ்ச்சி அப்படிமா. 10 பேர் என்ன தெரியுமா, அவன் பிரச்சனையே அவனுக்கு அதிகமா இருக்கு, அதனால அவன் கவனிக்கிறதுல அப்படியா அப்படின்னா. அப்புறம் எதுக்கு இந்த 100% இப்படி இருக்கு, நாம எதுக்கு நம்ம துன்பத்தை போய் இன்னொருத்தர் சொல்லணும், யாரிடத்திலும் சொல்லாதீங்க. சில பேர் ரொம்ப நினைச்சுக்கிட்டு ஐயா நான் உங்ககிட்ட சொல்றேன், ஐயா என்கிட்ட சொல்லாதீங்க, நானும் இந்த 100% கேட்டகரிக்குள்ள தானே வருவேன், நான் மட்டும் என்ன தனியா கொம்பு வளர்ச்சா வந்துருக்குறேன், நானும் இந்த 100% கேட்டகரிக்குள்ள தானே வருவேன், வேற யாரிடத்தில் துன்பங்களை சொல்ல வேண்டும், ஈசன் கபாலியிடத்தில் சொல்லுங்க. உங்க துன்பத்தை காம் கொடுத்து கேட்கிறவரும் அவங்க ஒருத்தர் தான். எப்படி சொல்லணும், இந்த காத்தை நல்ல உள்ள எழுங்க, இங்க அம்மாவும் அப்பாவும் சுவாசிச்ச காத்தை நல்ல உள்ள எழுங்க, ஒரு 3-5 ஓம் நமச்சிவாய 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 ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு சாமிக்கிட்ட போயிருக்கா, ரொம்ப தாங்க முடியல, நிறைய ட்ரிப்பு சொல்லிட்டேன், ஓம் நமச்சிவாயம் ஒரு ட்ரிப்பு சொன்னாலே பலன் கிடைச்சிடும்னு சொல்றாங்க. நான் இன்னைக்கு 11 சொல்லிட்டேன், ஏகாதசம் சொல்லியிருக்கிறேன், இப்ப நான் 11 சொல்லியிருக்கிறேன், ஏகாதசம் சொல்லியிருக்கிறேன், என் துன்பத்தை நீ தீர்க்கணும், ஓம் பொறுப்பு உன்னுடைய நாமாவுக்கு இனிமே குறைவு வராமல் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு வேணா வைங்க ஒரு விண்ணப்பத்தை. சிவன் நாமத்திற்கு ஒரு குறைவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு பிரேயர் பண்ணிருக்கேன். அதனால நீங்க ஓம் நமச்சிவாய அவன் சொல்லிடுங்க, அது அவன் துன்பம் போயிடும், கண்டிப்பா போயிடும், அதுல குற்றங்கள் தீரும், எல்லா விதமான விதியும் மாறும், உலகை ஆளலாம் என சொல்லக்கூடிய இந்த பதிகம் 2 15 பதிகம், 2 15 பதிகம். சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா, ஒரு 4-5 வாரங்கள் கழிச்சு சார் அன்னைக்கு நீங்க சொன்னீங்க அன்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னு ஒரு பதிகம் கேட்குறாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா நான் நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப அறிவாளி கிடையாது, நான் முட்டாள், இன்னைக்கு தெரியும் எனக்கு 2 15 இன்னைக்கு தெரியும், 2 கழிச்சு என்னை கேட்டீங்கன்னா அப்படியா ஓஹோ திருக்காராயா சப்தோட தலங்கள்ல ஒன்னா ஓ அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் எனக்கு அறிவு. நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களா, நீங்க உடனே தவறா நினைக்கக்கூடாது, கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாரு ரொம்ப அகங்காரம் முடிச்சு அலையிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க, எனக்கு தெரியாது, தெரிஞ்சா சொல்லிடுவேன், நானே காலமாடு காலமாடுன்றேன், உழக்கு பாது உழக்கு பாலுதான் எங்கேருந்து போறது இல்லையா, அதனால எனக்கு தெரியாது, இன்னைக்கு கேட்டீங்கன்னா தெரியும், திருக்காராயில் இரண்டாம் திருமுறை பதினைந்தாவது பதிகம், முதல் இரண்டாம் திருமுறையில பதினைந்தாவது பதிகம் எடுத்து பாத்தீங்கன்னா திருக்காராயில் இருக்கும். திருக்காரவாசல் நீங்க சொல்ற இடம் நீராணி. இந்த பதிகத்துல ஏன் நீர்னு வச்சாரு முதல்ல? நான் இவ்வளவு பதினோரு பாட்டை படிக்கிறதுக்கு அன்னைக்கு கேட்டாரு, சார் நீங்க இந்த பதினோரு பாட்டையும் சொல்லிடுங்க சார், எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்கு அப்படின்னாரு. நான் உடனே என்ன சொன்னேன், பதினோரு பாட்டியெல்லாம் சொல்ல முடியாதுங்க, வேணா ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு சொல்லலாம், பதினோரு பாட்டியும் சொல்ல முடியாது அப்படின்னு. இல்லை இல்லை நீங்கள் சொல்லணும், நான் இந்த பாட்டி சொல்லணும்னு பதினோரு பாட்டியும் எழுதினேன், எங்கள் ஐயாவுக்கு நான் பதினோரு பாட்டியும் சொல்ல போகிறேன் அப்படின்னு. அவர் என்ன சொன்னதுங்களா, நீராணை இதுக்கு மட்டும் விளக்கம் சொல்லிட்டு நீ அடுத்ததுக்கு போட அப்படிங்கிறது. நீராணைனா என்ன அர்த்தம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கங்கையை தலையிலே கொண்டிருக்கக்கூடியவனே தான பொருள், இவ்வளோதான் இதுக்கான பொருள். நானும் அப்படிதான் சொன்னேன், கங்கையை தலைமுடியில் கொண்டிருக்கக்கூடியவன் அப்படிங்கிற பொருள். அப்படிதான் சார் நீராணி கிடையாதியா, அது கிடையாதியா பொருள் அப்படின்னு எனக்கு ஒரு நிமிஷம் வெறுத்துருச்சு. என்ன புரியலையா? என்னன்னா ஒரு எல்கேஜி பையன் போய் கேட்கறான்னு வைங்க, நாளைக்கு டிக்டேஷன் வேர்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க மிஸ், எல்கேஜி பையன் என்ன போய் கேட்பான், கபாலி என் மிஸ் நாளைக்கு உடம்பு சரியில்லாம லீவ் இல்லையா, ஆபீஸு நாளைக்கு வாயா உனக்கு ஒரு மெமோ டைப் பண்ணி தரேன். ஆஃபீஸில் அங்கேருந்து வந்து அலுவலகத்தில் வரவர் என்ன சொல்லுவார், கிளர்க்கே என்ன கேட்பாரு, ஆஃபீஸர் நாளைக்கு லீவ் போட்டோம் உடம்பு சரியில்லாம், நாளைக்கு எனக்கே மெமோ தரேன் இருக்காரு அப்படிமா. இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை துன்பம், நாம் என்ன கேட்போம், யா எப்படியாவது துன்பம் போயிடும் இல்லையா. இல்லை இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மனநிலையில் போகிறோமா சாமி கிட்ட. பாத்திரத்துக்கு தகுந்தாற் போல தண்ணீர் தன்னை மாற்றிக்கொள்வது போல அடியார் பெருமக்கள் எப்படி நினைக்கின்றார்களோ அப்படி அவன் மாறுகின்றானா, அதனால அவனுக்கு நீராலேன்னு பேர். இனிமே நீராலேனா கங்கையை தலையில் வைத்திருப்பதால இல்லை, எனக்கு அகார்டிங் டு மை சப்ஜெக்ட், அகார்டிங் டு மை விஷ், இல்ல அகார்டிங் டு மை பிரேயர். எல்கேஜி பையன் லெவலுக்கு உடனே கபாலி இறங்கி வந்து கவலைப்படாத, நாளைக்கு மிஸ்ஸுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், அவங்க வரமாட்டாங்க, எக்ஸாம் நடக்காது, உடனே அப்படியே சொல்லுவாரு. அவர் அதுக்கு அப்படியே இருப்பார். பக்கத்தில் ஒரு அம்மா, என் பொண்ணுக்கு இன்னும் கல்யாணமே நடக்கலை, கவலைப்படாத, இனிமேல் என்ன பிறக்கவா போகிறான், அந்த பையன் ஏற்கனவே பிறந்த ஒரு இடத்துல வளர்ந்துட்டு இருப்போம், நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்ல போகிறாரா, அதுவும் இல்லை. கவலைப்படாதயா, உனக்கு அந்த ஆள் மெமோலாம் தரமாட்டார், உன்னை விட்டுருவார் உங்கள் மேனேஜர் அப்படின்னு சொல்ல போகிறாரா, அதுவும் கிடையாது. கபாலி அப்படியே இருப்பார், ஆடாம அசங்காம இருப்பாரு. மறுநாள் பையன் போறான், மிஸ் உடம்பு செல்ல லீவு, நேற்றுக்கு கப்பாலிட்ட நான் பிரேயர் வச்சேனா, அப்படியே நடந்துச்சு. பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சா, கபாலிட்ட பிரேயர் வச்சேன், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, எனக்கு மெமோ தரல, எங்க ஆபீஸர் விட்டுட்டாரு என்ன இல்லையா. அவரவர்கள் நிலைக்கு தகுந்தார் போல அருள் செய்வதற்காக அவனுக்கு பெயர் நீராணி. இதுக்கப்புறம் போய் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, அவன் உங்க பிரச்சனைய அவன் ஏத்துக்கிறான். தண்ணியை ஊத்தும் போதெல்லாம் எப்ப வரணும்னா, தண்ணி குடிக்கிறதுக்காக பாட்டில ஊத்தும் போதுதான் ஞாபகத்துக்கு வரணும், ஆஹா எவ்வளவு பறந்து விரிந்திருக்கக்கூடிய இந்த நீர் இத்தினோண்டு பாட்டுக்குள்ள வந்து நமக்கு பைப்புல உட்காருது இல்ல, அதனால அங்கிங்கே நாள் அப்படி எங்கும் பறந்து விரிந்து நிற்கக்கூடிய பரம்பொருள் நம்ம கண்ணுக்கு புலப்படுற மாதிரி ஒரு அறுகுறி வடிவில் லிங்க வடிவில் இன்னைக்கு நமக்கு தோணுது பார்க்குறோம். உடனே இதுகிட்ட போய் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, நீ கொஞ்சம் தரகராக முடிச்சு கொடுத்து அப்படின்னா கேட்கறது, எனக்கு வீடு இருந்த தகையில் ஹவுஸ் கிடைக்கல, இல்லை என் மனைவிக்கு எனக்கும் பிரச்சனை, நீ இருந்து முன்னால் இருந்து முடிச்சு கொடுத்துரு அதுன்னு ஜெயிச்சா, நீங்க வந்து நின்னீங்கன்னா உங்க வினைக்கு தகுந்தாற் போல் அதை மாற்றி உங்களுக்கு முடித்து கொடுத்து விடுவார், அதனால அதற்கு நீராணின்னு பேர். சுவாமிக்கு காட்டும் போது என்ன தெரியுங்களா பேரு, மலையாளத்துல நீராஞ்சனம்னு பேரு, தீபம் காட்டுகின்ற பொழுது நீராஞ்சனம்னு பேரு. என்ன தெரியுங்களா நீராஞ்சனம்னா, சுவாமியை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு ஒரு ஒளி கிடைக்கணும், நாம பார்க்கும்போது நமக்கு கண்ணுக்கு ஒளி இருக்கு, கண்ணு இல்லைன்னா என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க, ஒளி அவன் தான், அதனால நீராணி.